ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்மளுடைய செய்தியினுடைய தலைப்பு, எப்படி தேவனால் வழி நடத்தப்படுவது. ஹவு வி கேன் பி லெட் பை காட். இது பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வசனம் இருக்கு, சிக்காகோ தமிழ் சர்ச்சு கீழே என்ன எழுதியிருக்கு, சும்மா வாசிங்க சத்தமா எல்லாரும். எவர்கள் தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். நம்ம வந்து நமக்கு ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா, ஆண்டவர் எப்படி வழி நடத்துவார். Did God speak to me? ஆண்டவர் என்கிட்ட வந்து சொல்லுவாரா, ஆபிரகாமே இங்கிருந்து கிளம்பி போ, இல்ல உங்க பேரை சொல்லி இங்கிருந்து நீ இங்க சாப்பிட போ, இல்ல இங்க போன்னு சொல்லுவாரா. How can I know what God wants me to do? என யார கல்யாணம் பண்ணணும் சொல்லுவாரா, எனக்கு எங்க வேலை பார்க்கணும் சொல்லுவாரா, எனக்கு கிரீன் கார்டு தருவாரா, எப்படி நான் இங்க இருக்கிறதா, இல்ல நான் இந்தியாவுக்கு திரும்ப போறதா, இல்ல எனக்கு என்ன ஊழியம், எப்படி ஆண்டவர் என்கிட்ட பேசுவார். இது ஒரு பெரிய குழப்பம் நிறைய பேருக்கு, ஆண்டவர் எப்படி பேசுவாரு. ஏன்னா ஒரு சிலர்ல பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய நேரங்கள்ல வந்து ஆண்டவர் வந்து என்கிட்ட சொன்னார்னு சொல்லி எதை செஞ்சாலும் ஆண்டவர் பேர்ல ஒரு குரூப் இருக்கு. எப்படி என்ன செஞ்சாலும் சரி, கீழே விழுந்தாலும் சரி, உருண்டாலும் சரி, குதிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் கடைசியில ஆண்டவர் சொன்னார்னு சொல்லிட்டு போற ஒரு குரூப் இருக்கு. இதனால இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு எதுனாலும் சரி எங்களுக்கு இந்த ஆவியே வேண்டாம். எப்படி ஆவியே வேண்டாம், நாங்க பாட்டுக்கு இருந்துட்டு போயிடறோம், பாஸ்டர் எங்களை ஆளை விட்டுருங்க, ஏதோ வந்தோம், நாலு பாட்டு படிச்சோம், நாலு வசனம் வாசிச்சோம், ஒரே கண்ணீரோட ஜெபம் பண்ணோம், நாங்க கூப்ப கழுத குதிரைன்னு சொல்லி நாங்க எதையாவது சொல்லி நாங்க ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நாங்க இப்படியே போயிடுறோம். எப்படி எங்களுக்கும் ஆவியானவருக்கும் ஒண்ணுமே வேண்டாம், வாசிப்போம் ஆனா அதை பத்தி நாங்க ஒன்னும் செய்ய மாட்டோம். இப்ப எது சரி, வேத வசனத்தின் அடிப்படையில எது சரி. முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல வந்து ஆண்டவர் வந்து தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டும் தன்னுடைய ஊழியக்காரர்களை கொண்டும் பேசினார். எபிரேயர் முதலாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் எப்படி தன்னுடைய மக்களை அவர் வழி நடத்துகிறார் என்று. யாராவது ஒரு சொல்லு சத்தமா தமிழ்ல வாசிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகளின் மூலமாய் நம்முடைய மூதாதையர்களுக்கு நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் திருவுளம் பற்றினார். எப்படி முதலாவது ஆதி காலங்கள்ல ஆண்டவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய தீர்க்க தரிசிகள் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் தேவன் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார், தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். நீங்க பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா, மோசே மூலம் வழி நடத்தினார், அதற்கு பின்பாக வரக்கூடிய வேறு வேறு தீர்க்க தரிசிகளின் மூலமாய் அவர் காரியங்களை வழி நடத்தினார். ஆனா சும்மாவே நார்மலா பேசினாலே உங்களுக்கு கேட்டு நினைக்கிறேன், இந்த சர்ச் அக்குஸ்டிக் இஸ் ஆல்சோ பெட்டர். ஓகே, சோ நிறைய காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா, யாராவது ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஏதாவது ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு, இல்ல யாராவது ஒரு குறிப்பிட்ட மக்களை கொண்டு தன்னுடைய தேவ ஆவியை அவர்கள் மேல் ஊற்றி அவர்கள் மூலமாய் தேவன் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தினார். பின்பு இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். எப்படி ஆதியில சில தீர்க்க தரிசிகள் சில ஊழியக்காரர்களை கொண்டு தேவன் தான் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்து வெளிப்படுத்தினார். இப்போ இந்த கடைசி நாட்கள்ல அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய குமாரனை கொண்டு நம்ம கிட்ட பேசினார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெளிந்து விட்டார். இப்போ நம்ம யார்கிட்ட கேட்கிறது, எப்படி ஹலோ இன்னைக்கு கொஞ்சம் வாமா இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கமா இருக்கிறீங்களோ. யோவான் 16 அதிகாரம் 12 வசனம் வாசிச்சாங்க. என்ன வாசிச்சாங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதாவது இந்த வசனம் வாசிக்கிறவங்க முன்பாக நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, யோவான் புஸ்தகத்துல 12 அதிகாரங்களில் ஆண்டவர் தன்னுடைய வெளியரங்கமான ஊழியங்களை செய்கிறார். நல்லா கவனிங்க, 12 அதிகாரம் வரைக்கும். 13 அதிகாரத்துல அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய கடைசி பஸ்கா பண்டிகையை தன்னுடைய சீஷர்களோடு கொண்டாடுகிறார். 14, 15, 16 வசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவட் டிஸ்கோர்ஸ் என்று சொல்லக்கூடியதாக அந்த கடைசி பஸ்கா பண்டிகை கொண்டு நம்ம இன்னைக்கு ராப்போஜனம் எடுக்க போறோம். ராப்போஜனத்தை பண்ணி முடித்து விட்டு அவர் ஒலிவ மலைக்கு அவர்களை கூட்டி கொண்டு போய் அவர்களோடு பேசக்கூடிய காரியம். அதற்கு பின்பாக 17 அதிகாரம் அவருடைய ஜபம், 18 அதிகாரத்தில் அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார், 19 அதிகாரத்தில் அவர் மரணம் அடைந்து விடுகிறார், 20 அதிகாரத்தில் அவருடைய உயிர்த்தெழுதல், 21 அதிகாரத்தில் சீஷர்களை மறுபடியும் உற்சாகப்படுத்தி அனுப்பிச்சு விடுகிறார். இப்போ கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு முன்பாக போகும்போது செய்யக்கூடிய சொல்லக்கூடிய கடைசி காரியம் தான் இங்க சொல்றது. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 ஊழியம் செய்து முடித்து விட்டு போவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களை கூட்டு ஒரு காரியம் சொல்றார். என்ன சொல்றாரு, 12 வசனம் வாசிங்க,
இன்னும்
அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. இப்ப எல்லாம் பைபிளை விட்டு என்னைய பாருங்க ஒரு நிமிஷம். ஹலோ, என்னைய பாருங்க. I have still many things to tell you. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இன்னும் உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்ல வேண்டியிருக்குன்னா என்ன அர்த்தம், நிறைய காரியம் சொல்லாம போயிட்டாருன்னு அர்த்தம். ஆமாவா, என்ன இன்னும் யோசிக்கிறீங்க, நான் இன்னும் உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு ஆனா நான் சொல்ல முடியாது, ஏன்னா நான் சொன்னா நீங்க தாங்கிக்க மாட்டீங்க. You can't bear them now. நான் உங்களுக்கு சொன்னா உங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களால எடுத்துக்கொள்ள முடியாத அளவிற்கு நீங்க இருக்கிறீங்க. அதனால நான் இன்னும் அநேக காரியங்களை உங்ககிட்ட சொல்ல வேண்டி இருக்குன்னா நிறைய காரியங்களை சொல்லாம போயிட்டாரா இல்லையா? கண்டிப்பா நிறைய காரியங்களை சொல்லாம போயிட்டார். அதனால என்ன சொல்றாரு, நான் இன்னும் உங்ககிட்ட நிறைய காரியம் சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம பிள்ளைகளை வந்து ஏதாவது ஒரு கடைக்கு அனுப்பிச்சோம்னா முதல்ல என்ன ட்ரை பண்ணுவோம், $1 இல்ல $2 இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து அனுப்பிச்சு பார்ப்போம். அவங்க அதை செஞ்சாங்கன்னா அந்த லெவல்ல வச்சிருப்போம், அதை கரெக்டா செஞ்சாங்கன்னா அடுத்து $5, அப்புறம் $10, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி இவன் பொறுப்பா வச்சுக்கிறானா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். அவங்ககிட்ட எடுத்ததும் $1000 கொடுத்து வால்மார்ட்டுக்கு அனுப்புவீங்களா? மாட்டீங்க. ஏன்னா நீங்க யோசிப்பீங்க, ஏன்னா அவனால எவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கறத நீங்க நிதானிச்சு அறிஞ்சு அதுக்கேத்த மாதிரிதான் காரியத்தை கொடுப்பீங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, 3 உங்க என் கூட இருந்தீங்க, நான் இப்ப உங்களை விட்டு போக போறேன், ஆனாலும் என்ன பிரச்சனை, நான் இப்ப உங்ககிட்ட சொன்னேன்னா உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களால தாங்கி கொள்ள முடியாது. ஆனா என்ன சொல்றாரு, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சில சத்தியங்களுக்குள் உங்களை நகற்றுவார். எப்படி? He will lead you into all. All னா என்னங்க, சும்மா சத்தமா பேசுங்க பரவாயில்ல. All னா என்ன, எல்லாம். எல்லாம்னா சகலம். சகலம்னா everything what you need, everything whatever, everything. எல்லாத்தையும் யார் சொல்லி கொடுப்பா, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பார். எப்படி? சத்திய ஆவி, பரிசுத்த ஆவியாகிய அவர் உங்ககிட்ட வரும்போது அவர் நான் சொல்லணும்னு நினைச்ச காரியத்தை யார் சொல்லி கொடுப்பா, ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். இப்ப ஆவியானவரை நம்பி நம்ம இருக்கணுங்கிறதுக்கு மிக முக்கியமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு போகும் முன்பாக சொல்லி கொடுத்த காரியம். இப்ப நான் சொல்ல வந்த காரியத்தை, நீ நான் சொல்லாம விட்டுட்டு போன காரியத்தை யார் சொல்லி கொடுப்பா, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களை அவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் என்ன செய்வாரு, நடத்துவார். அவர் தன்னுடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி முடிந்து போன காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இப்படித்தான் நம்ம நிறைய நேரம் பைபிள் வாசிக்கிறது. எப்படி முடிந்து போன காரியங்களை அறிவிப்பார். இல்ல, சத்திய ஆவியாகியவர் அவர் என்ன சொல்லி கொடுப்பாரு, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அவர் சுயமாக பேச மாட்டார். நீங்க எல்லாம் அமெரிக்கால இருக்கிறதுனால ரொம்ப ஈஸி உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்றதுக்கு. எல்லாம் நிறைய இப்ப வந்து உங்க ஊர்ல வந்து பெரிய ஹாட் டாபிக் வந்து உங்க பிரசிடென்ட் ட்ரம்ப் தான். ஏன்னா எதை அவர் என்ன செஞ்சாலும் மீடியால பெரிய நியூஸ் ஆகிட்டே இருக்கு, நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனை கம்யூனிகேஷன்ஸ் டைரக்டர் மாறிட்டாங்க, பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டீங்களோ? இப்ப ரீசன்ட் கரெக்டா சொல்றாரு சகோதரர், தேங்க்ஸ். ஏன்னா இப்போ ஒரு அம்மா ரிசைன் பண்ணாங்க, கடைசியா கம்யூனிகேஷன் டைரக்டர் போன வாரம் நாங்க இந்த ஊர்ல வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கால இருக்கும்போது நான் என்ன நியூஸ் பார்க்கும்போது இந்த கம்யூனிகேஷன் டைரக்டர் ரிசைன். இந்த கம்யூனிகேஷன் டைரக்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பிரசிடென்ட்டுக்கு, அவங்க சுயமா பேச மாட்டாங்க. ஹலோ, த கம்யூனிகேஷன் டைரக்டர் ஒன்லி கம்யூனிகேட் வாட் த பிரசிடென்ட் வாண்ட் டு, த வே ஹி வாண்ட்ஸ் டு ரன் த கண்ட்ரி. She has the, she may look like she has an authority, she looks like she is the one saying it, because in the media when she comes and says, it is as if her views she says, but it is not her views. It is the policy, unga president or unga aalungalo, avar edutha mudiva communicate pandra vela dhaan avunga vela. Ana avunga vandu suyama sonda sara kedaiyadhu. Eppadi? Sondama avungalaala solla mudiyadhu, avunga enna solluvaanga? பிரசிடென்ட் என்ன சொல்றாரோ அதை அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரா, சுயமா ஒன்னும் பேச மாட்டாரு. அவர் என்ன செய்வாரு, தான் கேள்விப்பட்டவைகளை உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அப்ப நீங்க வந்து இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லாமல் விட்டு போன காரியங்களை யாரு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா, பரிசுத்த ஆவியானவர். கொஞ்சம் திரும்ப பேசினீங்கன்னா நல்லா சந்தோஷமா இருக்கும், சரியா? அடுத்து அந்த வசனம் மறுபடியும் பின்னாடி வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க தம்பி. அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அடுத்து நல்ல கவனிங்க, பிதாவினுடையவைகள் எல்லாம் எனக்கு சொந்தம். இப்ப நல்லா கவனிங்க, அவர் என்ன சொல்றாரு, சத்திய ஆவியாகனு வருவாரு, அவர் வந்து உங்களை வந்து சகல சத்தியங்களுக்கு வழி நடத்துவாரு, ஆனா அவரை சொந்தமா பேச மாட்டார். தான் என்னென்ன கேள்விப்படுறாரோ அதை உங்களுக்கு அறிவிப்பார். என்னுடையதை எடுத்து உங்களுக்கு சொல்லுவார், எனக்கு என்ன சொந்தம், எங்க அப்பாவுக்கு என்னென்ன சொந்தம், அதெல்லாம் எனக்கு சொந்தம். இப்ப பிதாவாகிய தேவனுடைய சத்தம் என்ன சொல்ல விரும்புகிறாரோ, இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லாம போனாரோ, அதை எல்லாம் எடுத்து யாரு அறிவிப்பா எனக்கு, பரிசுத்த ஆவியானவர் அறிவிப்பார். அப்ப நம்ம எப்படிப்பட்ட மக்களா வாழணும், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல்ல வாழுகிற மக்களாக வாழ வேண்டும். இப்ப தேவன் எப்படி உங்களை நம்ம வழி நடத்துவார்னா, பரிசுத்த ஆவியை கொண்டுதான் வழி நடத்துவார். அவர் யாரை மகிமைப்படுத்துவார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஏன்னா எல்லா நாமத்திற்கு மேலான நாமமாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 7வது 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தல நடவடிக்கை 4வது அதிகாரம் 12வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் வேற எந்த நாமத்தினாலும் நீங்க ரட்சிக்கப்பட முடியாது, இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமத்தினால மட்டும்தான் நீங்க ரட்சிக்கப்பட முடியும். அப்படி உயர்த்தி வைக்கப்பட்ட நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் வந்து எப்பவுமே தன்னை மகிமைப்படுத்தவே மாட்டார். இந்த ட்ரினிட்டியில வந்து நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது, பரிசுத்த ஆவியானவர் எப்பவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போறதுக்கு முன்னாடி என்ன தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு, நீங்க கேட்க வேண்டியது பரிசுத்த ஆவியார்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் உங்களை சகல சத்தியங்களுக்குள்ள நடத்துவாரு, நான் சொன்னதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாரு, நான் சொல்லாம போனதையும் சொல்லுவாரு, வரப்போகிற காரியத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. பிதாவாகிய தேவனுக்கு சொந்தமானவெல்லாம் எனக்கு சொந்தம், அதனால என்னுடைய காரியங்கள் எல்லாம் எடுத்து அவர் தான் சொல்லுவாரு. அப்ப நம்ம யாரால வழி நடத்தப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியாகிய சத்திய ஆவியினால் நம்ம வழி நடத்தப்பட வேண்டும். இப்ப இந்த வசனத்தை பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்ப நீங்க எதுல வழி நடத்தப்படணும், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். இப்ப இதுவரைக்கும் புரிஞ்சிருச்சு, சரி ஆவியானவரை கேட்டு செய்யணும், ஆவியானவர் சொல்லுவாரு. எப்படிங்க சொல்லுவாரு? எப்படி சத்தமா வந்து சொல்லுவாரா? என்ன நிறைய பேர் வேற சொல்றாங்க, ஆண்டவர் என்கிட்ட இதை சொன்னாரு, ஆண்டவர் என்கிட்ட இதை சொன்னாரு, ஆண்டவர் என்கிட்ட இந்த வசனம் மூலம் பேசினாரு, இப்படி பேசினாருன்னு சொல்றாங்களே, எனக்கு இன்னும் ஒண்ணு கேட்கலையே. நானும் தான் பைபிள் வாசிக்கிறேன், நானும் தான் சர்ச்சுக்கு போறேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. காதும் அடைக்கல, நல்லா தான் கேக்குது, ஆனா எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாரா இல்லையா, இது எப்படி நடத்துவாரு? இந்த தேவ ஆவி எப்படி நம்மளை வழி நடத்தும்? நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் இன்னைக்கு நம்ம ஜோ பிரதர் சொன்னது போல, இன்றைக்கு நீங்க ஆவியானவரை தேடி எங்கேயும் போக தேவையில்லை. ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். எப்படி? எனக்குள்ள இருக்கிறார். இந்த கிறிஸ்தவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ள வந்தா தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாதிரியே ஒரு எண்ணம். இதை விட்டு வெளியே போகும்போது ஆவியானவர் இங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. எப்படி? ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சிருக்கிற மாதிரி, வந்த உடனே நம்ம லைட் ஆன் பண்றோம்ல, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்த உடனே இப்படி ஆன் பண்ணிடுவோம். ஆண்டவர் இருக்காரு, ஓகே இங்க வரும்போது இந்த ஷூவை கழட்டிட்டு வா, இதை கழட்டிட்டு வா, இந்த மாதிரி நிறைய நம்ம இது வச்சிருக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், என்னமோ ஆண்டவர் இங்க இருக்கிறாரு, நம்ம பாவம் வந்து பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே விசிட் பண்ணிட்டு போற மாதிரி நம்ம போகும்போது, வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா ஒரே சிரிப்பா இருக்கும். நீ பாத்திருக்கீங்களா, நிறைய சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உள்ள வரும்போது அப்படியே வருவாங்க. பயபக்தி கண்டிப்பா வேணும், இல்லைன்னு சொல்லல, டெஃபினட்டா வேணும். ஆனா இங்க வந்த உடனே என்னமோ நீங்க எல்லாத்தையும் இழந்து போனது போல அப்படியே ஒரு 6 o'clock ஃபேஸ் வச்சுட்டு, பிரைஸ் த லார்ட் சிஸ்டர், பிரைஸ் த லார்ட் பிரதர், அப்படியே ரொம்ப இது மாதிரி. ஒரு சிரிக்க கூட மாட்டோம், ஏன்னா சிரிச்சா என்னமோ அடிச்சிரும் போல இருக்கு. ஏன்னா நிறைய பேர் பழைய ஏற்பாட்டில் அப்படித்தானே, ஏதாவது ஆண்டவர் சன்னிதானத்துல போகும்போது இப்படி போனா நீ அடிபடிச்சு போவ, சாமி அடிச்சிரும், ஏன்னா சைவத்துல இருக்கும்போது அப்படித்தானே சொல்லி கொடுக்குறாங்க, முனி அடிச்சிரும் உன்னைய. இப்ப கோயிலுக்கு போகும்போதே முன்னாடி என்ன பெரிய அருவாளோட சாமி உட்கார்ந்துருக்கு, அப்ப எல்லாரும் போகும்போது பயந்து பயந்து தான் உள்ள போறது. இப்ப நம்ம அதுல இருந்து வந்துட்டு கொஞ்சம் பேர் நிறைய பேர் வந்துட்டோம், அதனால இங்க சர்ச்சுக்குள்ள வரும்போதும் ஒரே சீரியஸ் தான், பேச மாட்டோம், சிரிக்க மாட்டோம். ஆனா ஃபெலோஷிப்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க, நீங்களும் வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா சத்தம் கேட்காது, ஒருத்தர் பேரை சொல்லணும்னாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூப்பிடணும். எப்படி? அங்க வெளியே இந்த கதை பிரதானது என்ன என்ன தெரியுமா? ஆண்டவர் இங்க இருக்கிறார். உங்க பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் வந்து நம்ம வந்து தேவ ஆவியினால வழி நடத்தப்படுறதுக்கு பிரச்சனை வர்றது காரணம் என்னன்னா, நம்ம நினைக்கிறது இல்ல நான் தான் அந்த ஆலயம்னு. ஜோ அழகா சொன்னார், அவருக்கு இந்த ரெவலேஷன் வந்துச்சுன்னு. ஏன்னா 1 Corinthians 6:19 20 சொல்லுது, கிரயத்துக்கு எடுக்கப்படப்பட்டீங்க. யாரு? உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், நீ தான் அந்த ஆலயம். அவர் இங்க தங்கி வாசமாயிருக்கிறார். அப்போ நமக்கு வந்து என்னன்னா, இந்த முதல் பேரியரே என்னன்னா, ஆண்டவர் என்னமோ இங்க இருக்கிறார் நீங்க நினைச்சு வந்தீங்கன்னா நீங்க இன்னும் கிறிஸ்தவங்களா மாறலன்னு அர்த்தம். எப்படி? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் போய் அந்த சர்ச்சில் அந்த இடத்துல உட்காந்து அப்படியே நான் ஜெபம் பண்ணும் போது அப்படியே எனக்கு வந்து ஒரு பிரசன்னம் வரும் பாருங்க. இது கொஞ்சம் பேர் என்னன்னா, அந்த பெந்தகாஸ்தல் சர்ச்சஸ் இதுல பாத்தீங்கன்னா அடிப்பான், வாரும் தூய ஆவியே, அப்புறம் அப்படியே கொஞ்சமா பீட்டை கூட்டுவான், வாரும் வாரும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பீட்டை கூட்டுவான், வாரும் வாரும், அப்புறம் வாரும் வரும் வரும், அப்ப உடனே வந்துருச்சு வந்துருச்சு. ஏன் இங்க வெளியா போயிருந்தாரு? எப்பவும் தானே உங்க கூட இருக்கிறாரு. நீ பாருங்க, நிறைய பாடல்கள் நம்ம பண்ணக்கூடிய சம்பிரதாயங்கள் பாருங்க, தேவ வார்த்தைக்கு எதிராக செய்யக்கூடிய காரியங்கள். அதனாலதான் நம்ம வந்து ஆவியானவர் சொல்கிற காரியங்களை நம்ம உணர்ந்து கொள்றதில்ல. ஆவியானவர் வழி நடத்துறது எப்படி வழி நடத்துவார்? யோவான் 14:27 ஆண்டவர் ஒரு ஆழமான காரியத்தை சொல்றாரு பாருங்க. யோவான் 14:27 எப்படி? சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு போகிறேன். யாரோட சமாதானத்தை கொடுக்கிறாரு? அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறாரு. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்ப ஆவியானவர் வந்து சமாதானத்தின் மூலமா தான் நம்மளை வழி நடத்துறோம். முதலாவதாக நமக்குள்ள இருக்கக்கூடிய சமாதானம், இந்த சமாதானம் இருக்கு பாருங்க, அதை நம்ம ஒரு காலம் இழந்து போகக்கூடாது. ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில எதுவும் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த உறவும் வரக்கூடாது, எந்த ஒரு காரியமும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில வராம பார்த்து கொண்டீங்கன்னா அந்த தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளும். ஏன்னா சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் எங்க எப்ப இருப்பாரு, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கக்கூடியவர். யோவான் 14:16 தெளிவா சொல்லுது, அவர் எப்ப எப்பொழுதும் உங்களோடு இருக்கக்கூடியவர், என்றென்றைக்கும் நிரந்தரமாய். ஆவியானவர் போயிட மாட்டார், உங்களை விட்டு போயிட மாட்டார். ஏன்னா இந்த கான்ட்ராஸ்ட் தான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல பிரதர் வாசிச்சாங்க, ஜேக்கப் பிரதர் வாசிச்சார், ஜட்ஜஸ் சாப்டர் 6 வாசிச்சாங்க இல்லையா. ஏன்னா நிறைய பேர் இப்ப இந்த பழைய ஏற்பாடு காலத்துல வாழ்றது, எப்படி கிதியோன் ஃபிளீஸ் போட்டான் முத நாள், அதுல மட்டும் தண்ணி வரணும், சுத்தி பனி இருக்கக்கூடாது, அடுத்த நாள் ஆண்டவரே கோவிச்சுக்காதீங்க மறுபடியும் போடுறேன், இப்ப மாறி செஞ்சிருங்க உடனே, ரைட் ஓகே. இப்ப நம்மால் இந்த பைபிளை பாய்ச்சானா, இப்ப இவனுக்கு வந்து ஒரு பிள்ளை மேல ஆசை வந்துருச்சு இல்ல ஒரு பையன் மேல ஆசை வந்துருச்சுன்னா சர்ச்சுக்கு ஒரு முறை சொல்லிடுவான், இன்னைக்கு மட்டும் அந்த புள்ள பச்சை கலர் சேலை கட்டுச்சுன்னா ஆண்டவரே இன்னைக்கு மட்டும் அவங்க வந்து ஜீன்ஸ் போட்டு வந்தாங்கன்னா அவங்கதான். எப்படி, நாங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் படிச்சிட்டோம் பாஸ்டர், நான் கேட்டேன் முத வாரம் கேட்டேன் பச்சை கலர் கேட்டேன் போட்டு வந்தான், அடுத்த வாரம் நான் கேட்டேன் புழு கலர் புழு கலர் போட்டு வந்தான், அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா போட்டு தள்ளுறதா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பழைய ஏற்பாட்டுல வாழல, நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம புதிய உடன்படிக்கையில வாழ்றோம். நமக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை ஒரு சுப்பீரியர், தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து நமக்குள் வாழ்ந்து நம்மை கொண்டு ஆண்டவர் காரியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த யாருக்குமே எந்த ஒரு பரிசுத்தவானுக்கும் இல்லாத ஒரு பெரிய பாக்கியம், கிறிஸ்தவத்துல வாழுகிற நாட்கள்ல இந்த நாட்களை போல ஒரு அருமையான நாட்கள் எப்பவுமே இல்லை. நீங்க எடுத்து பாருங்க, மனிதனுடைய என்றைக்கு பாவம் வந்ததோ அதிலிருந்து பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவானும் ஆண்டவரே நான் உம்முடைய பிரசன்னத்தில் ஒரு நாள் இருந்து விட மாட்டேனா, வாசிச்சார் வசனம், உம்முடைய பிரகாரத்துல உம்முடைய ஆலயத்துல ஒரு நாள் இருக்கிறது, இந்த உலகத்துல 1000 இருக்கிறத காட்டில் இது. சங்கீதம் 84:2 சாவீதுகாரன் தாவீது புலம்புறான், ஆண்டவரே மை ஹார்ட் அண்ட் மை சோல் கிரை அவுட் ஃபார் த பிரசன்ஸ் ஆஃப் த லிவிங் காட். இன்னைக்கு வசனம் சொன்னாங்க சங்கீதம் 46 எது, மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா உமக்காய் வாஞ்சித்து தவிக்கிறது. இப்படித்தான் எல்லாரும் இருந்தாங்க, ஆண்டவரே உம்மை பார்த்து விட மாட்டோமா, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு விட மாட்டோமா, ஆண்டவரே உம்முடைய பிரகாரங்களில் வந்துட மாட்டோமா, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துல இருந்து விட மாட்டோமா என்று தவித்த அந்த நாட்கள் எல்லாம் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கல்வாரி சிலுவையில மரித்து உயிர் தெழுந்து தன்னுடைய ஆவியை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து தன்னுடைய சமாதானத்தை கொடுத்ததன் மூலமா நீங்களும் நானும் அவருடைய ஆலயமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நம்ம வாழ்கிற காலகட்டம். இத மாதிரி கிறிஸ்தவத்தில் ஒரு அருமையான நாட்கள் எப்பவுமே கிடையாது. இன்றைக்கு வேத வசனத்தினுடைய ஆழம் நமக்கு இப்போ இவ்வளவு இருக்கிற ஒரு அறிவு ஒரு 100 முன்னாடி கிடையாது. ஐயா 15வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த வேத புஸ்தகத்தை நீங்களும் நானும் கையில் எடுக்க முடியாது. ரெஃபர்மேஷன் வர்ற வரைக்கும் வேத புஸ்தகம் ஆங்கிலத்தில் இல்ல, லத்தீன் மொழியில தான் இருந்தது. இது பரிசுத்த புஸ்தகம், இத வந்து ஒரு பரிசுத்தவானா ஒரு உள்ள இருக்கவங்க ஒருத்தர் மட்டும் தான் தொட முடியும். அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன தருவாங்க, இப்படி காட்டுவாங்க, நீங்க வேணா வந்து முத்தம் கொடுத்துட்டு போலாம், எப்படி இப்படி தொட்டு முத்தம் கொடுத்துட்டு போலாம், அவ்வளவுக்கு தான் உங்களுக்கு அனுமதி. ஆனா இன்றைக்கு நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடியதும் ஆண்டவரை தெரிந்து கொள்ளக்கூடியதும் அவருடைய பிரசன்னத்துல வாழக்கூடியதும் ஒரு பிரமாதமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இத மாதிரி ஒரு அருமையான நாட்கள் கிறிஸ்தவத்தில் இல்லவே இல்லை. நான் சொல்லுவேன் இது டிஸ்னிலேண்ட் கிறிஸ்டியானிட்டி இப்ப நம்ம இருக்கிறது. ஆனா நம்ம இன்னும் பழைய ஏற்பாட படிச்சுக்கொண்டு அதுல எது எடுக்க கூடாத கோட்பாடோ அதுல இருந்து கோட்பாடு எடுக்கிறது. நான் நிறைய நீங்க என்னோட யூடியூப் மெசேஜ் பாக்குறவங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் நிறைய பழைய ஏற்பாடு எடுத்து பிரசங்கம் பண்ணுவேன். அது எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துல நிறைவேறிச்சு, நம்ம எப்படி அதுல வாழ முடியும் சொல்லி. ஆனா என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், கோட்பாடு அதுல இருந்து எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் கொடுத்த சமாதானம் இருக்கு, அவர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு பேசுவார். இந்த வேத வசனத்தினுடைய வார்த்தையின் மூலமாய், அந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிற வெளிச்சத்தின் மூலமாய் நம்ம தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அந்த தேவ சித்தத்துல நம்ம வாழ முடியும். சமாதானம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அந்த சமாதானம் உங்களை விட்டு போகாம பாத்துக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல ஜீவ விருட்சத்தை பத்தி இருக்கும், அந்த ஜீவ விருட்சத்தை புசித்து விட கூடாது என்று ரெண்டு செருபியமை வச்சு ஆண்டவர் பாதுகாத்து ஆதாமை வியாபாரையும் துரத்திடுவார். அதற்கு பின்பாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நமக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல நம்ம ஆண்டவருடைய மனவாட்டியா போகும்போது நமக்கு என்ன கொடுக்கப்படுது, ஜீவ விருட்சம் கொடுக்கப்படுது, நமக்கு ஃப்ரீ அக்சஸ் கொடுக்கப்படுது. இது வரைக்கும் இந்த ட்ரீ ஆஃப் லைஃப்ங்கிற வார்த்தை ஒரே ஒரு இடத்துல இடையில இருக்கும். எங்க இருக்கும் தெரியுமா, நீதிமொழிகள் 4:23 மட்டும்தான் இருக்கும். என்ன சொல்லும், அபோவ் ஆல் காட் யோர் ஹார்ட், எல்லாவற்றிற்கும் மேலாக உன் இருதயத்தை காத்துக்கொள். என்ன, அங்கதான் ஜீவ விருட்சம். என்னன்னா, நமக்கு ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை நம்ம எக்காரணத்தை கொண்டும் நம்ம இழந்து போயிடக்கூடாது. என்ன நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, சர்ச்சுக்கு வருவீங்க, அது நம்ம வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கிசுகிசுவை பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை. காசிப்பு வந்து நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனா என்ன, முன்னாடி பின்னாடியும் ஜெபம் பண்றோம் சொல்லி போட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. எப்படி உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்ன, நான் உங்களுக்கு மட்டும்தான் சொல்றேன், வேற யாருக்கும் சொல்லாதீங்க. சரி சொல்லல, ஜெபம் பண்ணுன்றக்காக தான் சொல்றேன். சரி சொல்லுங்க. அந்த அவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை, அடிச்சு விட்டாரான். அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கும், கண்ணில் ஏதாவது கட்டி வந்திருக்கும், இல்லை கண்ணு கலங்கியிருக்கும், ஒரு மாதிரி வந்திருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து கண்ணீர் தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் பார்த்தேன், அவங்க வந்ததுலேருந்து அப்படியே கண்ணு அழுதுகிட்டே இருந்தாங்க. இந்த ஆள் நிறைய அடிச்சு விட்டான் போல இருக்கு. இப்போ இவங்க என்ன, ஃபோனை வச்சுட்டு உடனே அடுத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி, எக்கா உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், யாருக்கும் சொல்லாதீங்க. எப்படி, அடி சரியான அடியான், ஆஸ்பத்திரிக்கு போனாங்களாம், எமர்ஜென்சிக்கு போயிட்டு வந்தாங்களாம். நான் நினைச்சேன், ஏன்னா அன்னைக்கே அவர் அப்படித்தான் பேசினாரு. அவர் ரொம்ப இடக்கு மடக்கா பேசுறவர் தெரியுமா. ஒரு நாள் அவங்க வந்து சாப்பிட்டாங்க, இவர் கண்டுக்கவே இல்லை. உடனே அடுத்து 3வது ஆளுக்கு போனு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு வருவாங்க. இருக்கவும் போற அவனை வில்லனா பாக்குறது, பாரு போட்டு தாக்கு தாக்கு தாக்கிட்டு இங்க பாரு, கையை தூக்கி ஆராதிக்க வேற செய்யறான். என்ன, இங்க வாங்கி இங்க நம்ம கொடுக்கறது. யாராவது நீங்க வந்து கேட்ட உடனே நீங்க உடனே, ஆண்டவரே நான் இதை ஜெபம் பண்ண விரும்புறேன்னு சொல்லி ஜெபம் பண்றீங்களா, இல்ல உங்களுடைய சமாதானத்தை காத்துக்கொள்றீங்களா, உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம். எப்படி உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம், நீங்க அதுல இன்வால்வே கிடையாது, ஆனாலும் உங்க சமாதானத்தை நீங்க இழந்துருவீங்க. இப்ப எந்த ஒரு காரியம் வந்தாலும் நீங்க உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள சமாதானத்தை விட்டு விடாம பார்த்து கொண்டீங்கனாலே உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிச்சிடும், இது ஆண்டவர் சொல்றாரா இல்லையா, தேவ சமாதானம் இருக்கிறதா இல்லையா. நான் நிறைய நடைமுறை உதாரணங்கள் சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய மக்களா இருக்கணும். நான் ஒரு 2011 பென்சில்வேனியாவில் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு பேச வந்திருந்தேன். பேசி முடிச்சுட்டு இங்கே பியோரியான்னு ஒரு சிட்டி இருக்கு இங்கே பக்கத்தில், உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியல, இங்கேருந்து ஒரு 40-30 நிமிஷம் ஃப்ளைட்டில் பியோரியான்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே உள்ள ஒரு சபையில் பேசுறதுக்காக நான் போய் கொண்டு இருக்கிறேன். பென்சில்வேனியாவில் இப்போ ஃபிலடெல்ஃபியா ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நான் காலையிலே ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏன்னா அன்னைக்கு வந்து ஸ்னோ ஸ்டாம் ஐசி ரெயின். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்க சொன்னாங்க இல்லை, ஃப்ளைட்ஸ் ஆர் ரன்னிங், இட் இஸ் ஆன் டைம். நான் வந்து வாடகைக்காரை விட்டுட்டு ஏர்போர்ட்ல செக் இன் பண்ண அப்ப சொன்னாங்க உங்க பிளைட்டு ஒரு 1 hour தான் டிலே அப்படின்னா ஓகே தேங்க்யூ சந்தோஷம் அப்படின்னு உள்ள செக் இன் பண்ணியாச்சு. செக் இன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள வந்தா ஏர்போர்ட் ஷட் டவுன் பிகாஸ் ஆஃப் த ஐசி ரெயின் ஏர்போர்ட் ஷட் டவுன் வி வில் நாட் நோ அன்டில் த நோ ஃபர்தர் நோட்டீஸ் த நோ ஏர்கிராஃப்ட் இஸ் லீவிங். நான் யோசிச்சேன் என்ன ஆண்டவரே ஒரு முகாந்திரம் இல்லாம நீங்க என்னை கொண்டு வர மாட்டீங்க, நான் இதனால வந்து என்னுடைய சமாதானம் திறந்து கொள்ள விரும்பல, ஆனா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு அதனாலதான் என்னை இந்த ஏர்போர்ட்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்க சரின்னு உள்ள போனேன். அப்ப அங்க பக்கத்துல ஒரு துணி கடை இருந்துச்சு, அந்த கடையில கொஞ்சம் சட்டையெல்லாம் இருந்துச்சு. ஐ ஒர்க் ஃபார் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் மில் இன் த வேர்ல்ட். ஸோ அதனால நான் போய் பார்த்தேன், அந்த சட்டை வந்து $150 போட்டிருந்தோம். எனக்கு ஒரு இன்க்யூசிட்டிவ் இருந்துச்சு, நான் எடுத்து இது என்ன சட்டைன்னு பார்த்துட்டுனேன். அப்போ ஒரு சகோதரி வந்தாங்க, ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சகோதரி வந்தாங்க. அவங்க வந்து கேட்டாங்க என்ன உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு. நான் சொன்னேன் நான் டெக்ஸ்டைல் கை, இதுல $150 சார்ஜ் பண்ற அளவுக்கு இந்த துணியில என்னன்னு தெரியல, இது என்ன வீவுன்னு தெரியல, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது, நான் சேல்ஸ்ல தான் இருக்கேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு அந்த அம்மாட்ட சொல்லு, அந்த அம்மா தன்னை கொல்லுவதற்கு முயற்சி பண்ணுகிறாள் சொல்லு அப்படின்னாரு. நான் சொன்னேன் யூ ஆர் ட்ரைங் டு கில் யுவர் செல்ஃப், காட் இஸ் சேயிங் டோன்ட் கில், டோன்ட் டூ தட். இன்னைக்கு காலையில கூட நீங்க கார் ஓட்டிட்டு வர்றீங்க, ஒரு தூரத்துல இருந்து நீங்க கார் ஓட்டிட்டு வர்றீங்க, வரும்போது நீங்க உங்க காரை இடிச்சு சாக பாத்தீங்க, ஆனா ஆண்டவர் உங்களை விடல அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அந்த சகோதரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன் நீங்க வந்து ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டு பின்வாங்கி போனவங்க, ஆனா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை தொட விரும்புகிறார், நீங்க ஆண்டவர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கன்னு சொன்ன மாத்திரத்துல உள்ள ஓடி போய் அழுதுட்டாங்க. நான் கடையில இருக்கேன், வேற இருக்கவங்க எல்லாம் பாக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி எனக்கு போறதா நிக்கிறதான்னு தெரியல, நான் நின்றுட்டேன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்தாங்க, முகமெல்லாம் வீங்கி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து சொன்னாங்க ஆமா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு. நான் சொன்னேன் சிஸ்டர் யூ கம் டு லார்ட், God will give you the peace and he will guide you what to do what not to do. போன முறையும் ஆண்டவர் நடத்தும் போது நீங்க அதை கேட்கல, இந்த முறை ஆண்டவர் உங்களை வழி நடத்தட்டும். Just listen to him and you will you give your heart to Jesus. She said yes. She said as a repentance sinner's prayer. நான் சொல்லி முடிச்சிட்டு வெளியே வந்தேன், பக்கத்துல புக் ஸ்டோர், நான் இமிடியேட்டா போய் ஒரு பைபிள் வாங்கினேன். பைபிள் வாங்கி அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த மாதிரி இந்த பைபிள் வாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்னு. அந்த சகோதரி தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு முஸ்லீம் பையனை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி வந்து அவனால் அபியூஸ் பண்ணப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை கொள்ள இருந்த சகோதரி இன்றைக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறார். முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஏர்போர்ட் திறந்துருச்சு, வந்தோம் சிகாகோ. வந்து சேரும்போது ராத்திரி 11 மணி, பியூரியா போற பிளேன் போயிருச்சு. இப்ப எனக்குள்ள ஒரு இது என்ன ஆண்டவரே, நாங்க அங்க போக வேண்டியால் சரி பரவாயில்ல, நான் வந்து என்ன நடந்தாலும் ஆண்டவரே யூ ஆர் இன் கண்ட்ரோல், யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப், ஐ மே நாட் நோ ஆனா உங்களுக்கு தெரியும், நான் என்ன காரியம் இருந்தாலும் நான் துதிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போய் வெளியே ஒரு ஹோட்டல் எடுத்து ஏர்போர்ட் பக்கத்துல தங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு ஃபிளைட், அது ஒரு 60 பேரை போற பிளேன், மொத்தமே 5 பேர் தான் இருக்கிறோம். நல்லா கொடுங்க, 60 பேர் போற பிளைனு, மொத்தமே 5 பேர் தான் இருக்கிறோம். இந்த பக்கத்துல 3 பேர் உட்கார்ற சீட், இந்த பக்கம் 2 பேர் உட்கார, இந்த 3 பேர் உட்கார்ற சீட்ல நான் ஒரு விண்டோல போய் உட்கார்ந்தேன், ஏன்னா ராத்திரி பூரம் தூங்கல, அதனால அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கலாங்க. அப்போ அந்த அத்தனை பெரிய ஏர்கிராப்ட்ல ஒரு சிஸ்டர் வந்தாங்க, வந்து என் சீட்டுக்கு பக்கத்துல இருக்க அடுத்த சீட்ல உட்காந்து அவங்க பைய திறந்து அதுல இருந்து ஒரு பொம்மை எடுத்து நடு சீட்ல வச்சு பொம்மைக்கு சீட் போட்டு போறாங்க. நான் நினைச்சேன் ஆண்டவரே இத்தனை இருக்க காலியா கிடக்கு, ஏதாவது ஒரு ரோல போய் உட்காரலாம், இல்ல இந்த பக்கம் உட்காரலாம், இல்ல அந்த பக்கம் உட்காரலாம், எதுக்கு இங்க வந்து உட்காடுறாங்க, நம்ம சும்மா ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு தான். அப்ப ஆண்டவர் சொன்னார் அந்த அந்த சிஸ்டர்கிட்ட பேசுறான், அந்த அம்மா ஒரு மாதிரி என்னென்னமோ செஞ்சுட்டு இருந்துச்சு. கடைசியில ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க, சரினா அவங்களுக்கு கொடுத்து அவங்க கொடுத்து எனக்கு கொடுக்கும்போது அந்த அம்மா வாங்கி கொடுத்தாங்க. நான் சொன்னேன் சிஸ்டர் யூ ஹவ் வாக்ட் அவே ஃப்ரம் த லார்ட், அப்ப பாத்துச்சு இல்ல நான் புத்திஸ்ட்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன் நீ எதுக்கு புத்திஸ்டுக்கு போனேன்னு ஆண்டவர் சொல்றாரு, உங்க சர்ச்சில் இருந்த யூத் பாஸ்டர் உன்னை அபியூஸ் பண்ணிட்டாரு அதனால நீ போயிட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா, உட்காந்து பேசி அதுக்கப்புறம் இது பண்ணி, ஏன்னா அது பிளேனே மொத்தமே 35 நிமிஷம் தான். நாங்க அந்த சகோதரிக்கு சொல்லி அந்த சகோதரி சின்ன ஸ்ப்ரே சொல்லும் போது பிளேனே இறங்கிருச்சு, ஏர் ரன்வேல இறங்கிட்டு இருக்கு. அந்த அம்மா என் கைப்பிடிச்சு சின்ன ஸ்ப்ரே சொல்றாங்க, வந்து லக்கேஜ் எடுக்க நிற்கும் போது அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்து சொல்றான், இவர் தான் என் வாழ்க்கையை மாத்தினார், இவர் சொல்லி கொடுத்தாரு எப்படி ஆண்டவரோட நான் இருக்க முடியும்னு சொல்லி, அண்ட் ஐ வாண்ட் டு பி சர்வ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹவ் ஐ கமிட்டட். என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய சமாதானத்தை குலைக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும், நான் செக்குலர் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் பிசினஸ் பண்ணிட்டு தான் ஊழியமும் பார்த்துட்டு இருக்கேன், காட் ஹஸ் யூஸ்ட் அஸ் டு எனேபிள் அஸ் டு பில்ட், இது வரைக்கும் ஒரு 12 சர்ச்சஸ் வி ஹவ் பிளான்டட், வி அபவுட் 4 லாட்வியன் சர்ச்சஸ் விச் இஸ் வி ரன் லாட்வியன் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங், தெர் ஆர் சம் அஃபிலியட் சர்ச்சஸ் இன் ரஷ்யன் வி ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட். பட் ஆனா என்னன்னா, செக்குலர் வேலையா இருந்தாலும் சரி, ஆண்டவரோட காரியமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், நீங்க ஆண்டவர் கொடுத்த அந்த சமாதானத்தை நீங்க பண்ணாம இடைவிடாம காத்துக்கொள்ளும் போது என்ன பண்ணும், ஆண்டவர் வழி நடத்துவார். அதுக்கு என்ன பண்ணும்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வார்த்தைய நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவார். யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகின்ற வசனங்கள், ஆவி உயிரை கொடுக்குது, நான் சொல்ற வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிறாங்க, ஆவியை விட்டுறாங்க. ஒரு சிலர் என்ன, ஆவியை மட்டும் பிடிச்சுக்கிறாங்க, வார்த்தையை விட்டுறாங்க. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது, ஜீவ கொடுக்கக்கூடிய அந்த ஆவி, இந்த வார்த்தை நமக்குள் வாசமாய் மாறி, நமக்குள் ஜீவனை கொடுக்கக்கூடியதாய் மாறி, நம்மை ஜீவன் உள்ளவர்களாய், நித்திய வாழ்க்கைக்கு உள்ளவர்களாய் நம்ம மாற்ற வேண்டும். இது மாற்றலைன்னா என்ன ஆகும், நமக்கு வந்து ஒன்னு எழுத்து இருக்கும், இல்லைன்னா வெறும் இது மட்டும்தான் இருக்கும். நான் இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடறேன், நான் எப்ப ஆரம்பிச்சேன்னு தெரியல, 9:00 சாரி. முதன் முதலாக மோசே மலை உச்சியிலிருந்து, சீனாய் மலையிலிருந்து நியாய பிரமாணத்தை வாங்கிட்டு கீழே வர்றார். வர்றதுக்கு முன்னாடியே அங்க என்ன நடக்குது, அங்க மேல சத்தம் வருது, ஆண்டவர் சொல்றார் பாரு, கீழே அவன் ஏற்கனவே கண்ணு குட்டி செஞ்சிட்டான். கீழே வந்து பார்த்தா மோசே என்ன சொல்றான், ஏண்டா இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா ஆரோன் என்ன சொல்றாரு, நான் தங்க தள்ளி உள்ள போட்டேன், கண்ணுக்குட்டி வந்துருச்சுன்னு போய் சொல்லி அந்த கண்ணுக்குட்டிக்கு ஆராதனை நடத்திட்டு இருக்கான். அந்த சம்பவத்துல என்ன நடந்ததுன்னா, அன்றைக்கு மோசே யாரெல்லாம் அதை செஞ்சாங்களோ அவங்கள வந்து கொலை செய்ய சொல்லும் போது 3000 பேர் அன்றைக்கு உயிரிழந்தார்கள். யாத்ராகமும் 32:2. எத்தனை பேரு, 3000 பேர் உயிரிழந்தார்கள். நீங்க காலத்தை நகட்டுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து நான் உங்களுக்கு சத்திய ஆவியை கொடுப்பேன்னு சொல்லிட்டு போறார். நீ எங்கேயும் போயிடாத, எருசலேம்ல இரு, சத்திய ஆவியானவர் உனக்கு வருவாரு, அப்படி வரும்போது நீ பலம் கொண்டு சாட்சிகளா இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. ஏறக்குறைய 550 பேருக்கு தரிசனமானாரு, ஆனா கடைசியில மேல இருந்தது 120 பேர் தான் இருக்கிறாங்க. 40 அளவு இருந்து அவங்களோட பேசி முடிச்சுட்டு போயிடுறாரு. 50 இருந்தது மொத்தமா 120 பேர் தான். அவர்கள் எல்லாம் ஜெபித்து அங்க பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் போது முதன் முதலாக சபை பிறக்கிறது. இந்த சபை பிறந்த அன்னைக்கு பேதுரு எழும்பி ஒரு பிரசங்கம் பண்றார். அந்த பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அன்றைக்கு சபையில் உயிர் பெற்றவர்கள் எத்தனை பேரு, 3000 பேர். 2 Corinthians 3:6 என்ன சொல்லுது, எழுத்து கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும். அப்ப நம்ம வந்து எப்படின்னா, இந்த வார்த்தையை போதிக்கணும், இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியணும், தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியணும்னா, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும், அந்த வார்த்தைக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஆவியானவர் உங்களை அவருடைய வழிகளில் நடத்த வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனாரு, நீ சத்திய ஆவியானவர் உனக்கு வரும்போது அவர் சகல சத்தியங்களும் நடத்துவாரு, அது மாத்திரமல்ல அவர் வரப்போகிற காரியங்களை உனக்கு அறிவிப்பார். நீங்க எபிசல்ஸ் இதில் பாசிச்சீங்கன்னா, கடிதங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மிஸ்ட்ரி மிஸ்ட்ரின்னு ஒரு காரியம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ரகசியம் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொலோசியர் எபேசியர் எல்லாத்துலேயும் நீங்க பார்க்கலாம். எது உங்களுக்கு மிஸ்ட்ரி, உங்க கடந்த காலம் தெரியும்ல உங்க எல்லாருக்கும், ஹலோ எல்லாம் பயங்கர சீரியஸ் ஆயிட்டீங்க. உங்க கடந்த காலம் தெரியும் தானே? ஆமா. இப்ப நீங்க யாருன்னு தெரியும்ல? தெரியலன்னா இப்ப உடனே ஜெபம் பண்ணும் உங்களுக்கு அர்ஜென்டா. உங்களுக்கு எது தெரியாது? உங்களுடைய எதிர்காலம் தான் தெரியாது. எங்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க, என்ன பண்ண, அதை சொல்லிக் கொடுக்கிறது ஆவியானவர். அப்போ நமக்கு வந்து இந்த வார்த்தை நமக்கு ஜீவனாக மாற வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 12வது வசனம் 1, யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் என்னாச்சு? அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் செய்கிறது. இன்றைக்கு அந்த வார்த்தையாகிய தேவன், ஜீவனுள்ள தேவனாய் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மை வரப்போகிற காரியங்களுக்குள், தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், பிதாவாகிய தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதற்கு உங்களுக்கு தேவை இந்த வசனம். அது மாத்திரம் இல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்தாவியானவருடைய 3 stages, 3 manifestations, அது நீங்க பெரிய மெசேஜ் விச் இஸ் தேர் ஆன் அவர் யூடியூப் சேனல், யூ கேன் வாட்ச் இட். நீங்க யூடியூப்ல போய் வேர்ல்ட் தமிழ் கிறிஸ்டியன் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வரும், எப்படி பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்கள் மேல் இருக்கிறார், அதனுடைய பரிமாணங்களுடைய வித்தியாசம் என்னங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த ஆவியானவர் உங்களை வழி நடத்தும் போது, தேவ ஆவியினால் எவர்கள் வழி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களால், தேவனுடைய பிள்ளைகளால். நீங்க அவர் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர ஆவிய சுயரத்தின் ஆவியை கொடுத்திருக்க. இதுல 15வது வசனம் ரொம்ப அடிப்படையான வசனம், நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. நாம் மீண்டும் பயப்படுவதற்கான ஆவியை கொடாமல். எப்படி? பழைய காலத்துல பயப்பட்டாங்க ஆண்டவர்கிட்ட போறதுக்கு, ஆனா இப்ப பயப்படுறதுக்கு இல்ல. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரம். என் பசங்க ரெண்டு, ஒருத்தங்க யூனிவர்சிட்டி முடிச்சுட்டா, இன்னொருத்தன் யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்கான் ஃபைனல் இயர். வீட்டுக்கு வந்தாங்கன்னா எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருக்கு, எல்லாமே கிளியரன்ஸ் சேல் போன மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுவான். யாரு சாப்பிட போறாங்க, யாருக்கு சாப்பாடு இருக்கு, கவலைப்படுறதே இல்லை. ஏன்? அப்பா வீட்டுக்கு வந்திருக்கான். ஏன்னா அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். நீங்க அப்பாட்ட வாங்க, அப்பா கூட இருங்க, ஆவியானவர் உங்களை வழி நடத்தட்டும். அந்த அப்பா பிதா, அப்பா மகன், மகள் என்கிற உறவை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எப்பொழுதும் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் எதுவும் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ளும் போது தேவ ஆவியானவர் அவருடைய சமாதானத்தின் மூலமாய் உங்களை வழி நடத்தட்டும். ஒரு வாக்கு தத்தமா உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், 1 யோவான் 2:27. நீங்கள் பெற்ற அபிஷேகம், த அனாயிண்டிங் வாட் யூ ஹவ் ரிசீவ் வில் டீச் யூ ஆல் திங்ஸ், யூ டோன்ட் நீட் அ டீச்சர். தமிழ்ல வாசிச்சிரு தம்பி. நீங்கள் பெற்ற அபிஷேகம் என்ன? நீங்கள் தேவனாலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நல்லா புரிஞ்சு, உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து, மறுபடியும் கவனிங்க, ஆல் திங்ஸ், எவ்ரி திங், சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. போதும். ஏன்னா உங்களுக்கு நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களை வழி நடத்தட்டும். அதுக்கு தேவ சமாதானத்தை விட்டு விடாது. ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று நீங்க வாழுங்க. அப்பொழுது நீங்கள் தேவனால் வழி நடத்தப்படுவீர்கள், தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீங்க. அதனால எப்பவும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாகவும், தேவனுடைய வார்த்தையை தங்களுக்குள் வைத்திருக்கிறவர்களாகவும் இருக்கும்போது பரிசுத்தாவியானவரை கொண்டு தேவன் உங்களை வழி நடத்துவார். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நீங்க ட்ரெடிஷனல் ஆனாலா, இல்ல பெந்தெகஸ்த ஆளா, இல்ல எவாஞ்சலிஸ்ட் ஆளா, இல்ல நீங்க பேப்டிஸ்டா, இந்த டினாமினேஷனை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. என்னைய பொறுத்தளவுக்கு நான் கிறிஸ்தவன், நான் எந்த ஒரு டினாமினேஷனும் கிடையாது. பைபிள் இண்டெக்ஸ்ல இருந்து மேப் வரைக்கும் பிலீவ் பண்ற ஒரு கிறிஸ்தவன். அதனால நான் சொல்றேன், நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், என் அருமை சகோதரனே, சகோதரியே, நீங்க இந்த வசனங்களை மறுபடியும் எடுத்து ஆழமாய் சிந்தித்து தேவனால் பெற்ற அபிஷேகத்தின் மூலமாய் அவருடைய வார்த்தையில் வெளிச்சம் உண்டாகி, இதோ மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் பிழைத்திருக்க, தேவனோடு இசைந்து வாழ தேவ அபிஷேகம் உங்களை ஆட்கொண்டு உங்களை வழி நடத்தட்டும். இந்த நாள் முதல் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் எந்த ஒரு காரியம் வராமல் அவர் கொடுத்த சமாதானத்தை நான் நிலைநிறுத்தி அவர் ஒருவருக்கு மாத்திரமே நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடியதாய் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. 2 கொரிந்தியர் 5:15 இப்படியாய் சொல்லுகிறது, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்கென்று மரித்து உயிர் தெழுந்த கிறிஸ்துவுக்காய் பிழைத்திருக்க வேண்டும் என்று. One who is living, they should live for the one who died and gave his life for themselves. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். என்னுடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமுள்ளதாய் இருக்க வேண்டும். நான் அவருடைய பிள்ளையாய் இருக்க விரும்புகிறேன். என்னை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த வேண்டும். அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நீங்க இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். I don't know whether you do it in your church or not. Don't worry about it. It's a physical, every physical obedience brings us spiritual blessing. நீங்க பக்கத்துல இருக்கவங்க எழும்புறாங்கன்றக்கா எழும்பி நிற்க வேணாம். நானும் கண்ணை திறக்க போறதில்ல. If you are, if you really want to, I want to be led by the Spirit of God. I want to be a child of God. தேவ ஆவியானவர் என்னை வழி நடத்த வேண்டும். அந்த சமாதானத்தை நான் விட்டுவிடக்கூடாது. நான் எப்போதும் தேவனோடு இசைந்து வாழ வேண்டும். எனக்குள் அந்த அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், If you are that person, I want to be led by the Spirit of God. I want that anointing. I want to live with Him. If you are that person, I want you to stand. And I will specially pray for you. வல்ல பிதாவே, இதோ உங்க அருமையாய் நிற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காயும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, நான் இதோ உம்முடைய ஆவியினாலே நான் அபிஷேகம் பெற்று ஆண்டவரே உம்மோடு இசைந்து நான் வாழ வேண்டும். தேவ ஆவியானவர் என்னை வழி நடத்த வேண்டும். நான் உமக்கு உகந்த பிரியமுள்ள பிள்ளையாய் நான் வாழ வேண்டும் என்று நிற்கிற இந்த ஒவ்வொருவரையும் என் தேவன் கண்ணோக்கி பார்த்து அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி இதோ பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகித்து ஆண்டவரே அவர்களை வழி நடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இதோ இந்த நாள் முதற்கொண்டு அவர்கள் உம்முடைய பிரசன்னத்தில் வாழக்கூடிய ஒரு தேவ கிருபை அவர்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காய் நன்றி, நன்றி ராஜா. எல்லோரும் மேலும் நிற்க வேண்டாம் என்று கொள்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்ளவும் தேவன் செய்த உன்னதமான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆசீர்வதிக்கிறோம். தேவன் தாமே ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி ஆண்டவரே உம்முடைய அன்பினாலும் உம்முடைய கிருபையினாலும் இவர்களை தாங்கி வழி நடத்த வேண்டும் என்று இந்த சபையை ஆசீர்வதித்து உள்ள ஒவ்வொரு மக்களையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.